الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله وسلم على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين، أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون، وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العظيم. عن أنس رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الصدقة لتطفئ غضب الرب وتدفع بيت السوء، رواه الترمذي، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. أخلم أريوي لندي مكل ماكل يقول والد كالكيلي منيلي ويرد ما فزيا مكة منكريلي மனிதர்களை புனிதர்களாக மாற்றமானதையை தோற்றுவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தில் இருக்கும் அசத்தியத்தை அழிக்க வந்த அகிலம் போற்றும் ஆன்மீக தலைவர் அன்பின் பிறப்பிடமாம் அருமை தூதர் அஹமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் அந்த நபியினுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்று நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபாவு தாபிஈன்கள் கியாமனால் வரும் வரையில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி ஒழுகக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் இல்லத்தில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ்வும் அவருடைய தூதர்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ, எவைகளை எடுத்து நடப்பதன் மூலமாக ஈருலக வாழ்க்கையிலேயும் நிம்மதி கண்ணியம் கௌரவம் சந்தோஷம் கிடைக்கும் என்று எமக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட எல்லா விடயங்களையும் எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றார்களோ தடை விதித்திருக்கின்றார்களோ, எவைகளை செய்வதன் மூலமாக ஈருலக வாழ்க்கையிலேயும் கேவலமும் சஞ்சலமும் துக்கமும் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட எல்லா விடயங்களையும் எம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசையத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். அந்த குறுகிய கால வாழ்க்கை கொடுக்கப்பட்டதனுடைய பிரதானமான நோக்கம் இந்த உலகத்திலே நிம்மதியை சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கல்ல, அதற்கு மாற்றமாக அழிவே முடிவே இல்லாத மறுமையுடைய வாழ்க்கையிலே எமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து சஞ்சலங்களிலிருந்து துக்கத்திலிருந்து நாம் எம்மை விடுவித்துக் கொண்டு நிம்மதியான கண்ணியமான கௌரவமான வாழ்க்கையை மறுமையில் நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கின்றான். என்றாலும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே எம்முடைய உள்ளத்திலே வேரூன்றி பதிந்திருக்கிறது. எம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு பிரதானமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதற்காக வேண்டித்தான் நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் கூட உலக வாழ்க்கையிலே இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொருவரையும் நாம் எடுத்து பார்க்கும் போது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதத்திலேயும் அவர்கள் நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. எங்களுடைய நாட்டில் மட்டுமின்றி நாம் இந்த சமகாலத்திலே உலக அடிப்படையிலே பார்க்கும் போது மனிதர்கள் என்று சொல்ல தேவையில்லை, குறிப்பாக முஸ்லிம் என்று எடுக்கும் போது எல்லா இடங்களிலேயும் இன்று பெரிய வளர்ந்திருக்கக்கூடிய பறந்திருக்கக்கூடிய விடயங்கள் தான். எந்த ஒரு மீடியா துறைக்கு நாம் சென்றாலும் கூட அங்கே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, இங்கே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பின்மை, அங்கே கொலை நடந்திருக்கிறது, இங்கே சிறிய பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அங்கே ஆலிம்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இங்கே பள்ளி வாயில்கள் எரிக்கப்படுகின்றன என்ற பலவிதமான செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரச்சனைகள் என்று சொல்லும் போது, சிக்கல்கள் என்று சொல்லும் போது அது பொருளாதார பிரச்சனையாகவும் இருக்கலாம், பாதுகாப்பு இன்மையாகவும் இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட விடயமாக இருந்தாலும் முஸ்லிம் என்ற அடிப்படையிலே எமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வையும் கூட அல்லாஹ் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். ஆனால் நாம் எம்முடைய புத்தி இந்த பிரச்சனைக்குரிய தீர்வு எது என்று சொல்லுகின்றதோ அதற்கு பின்னாலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமே தவிர குர்ஆன் ஹதீஸிலே இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை நாம் ஏறெடுத்து கூட பார்ப்பதும் கிடையாது, அவைகளை நாம் ஒரு பொருட்டாக நினைப்பதும் கூட இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாதுகாப்பு இன்மை என்று வரும்போது, எம்முடைய பாதுகாப்புக்கு களங்கம் விளைவிக்கப்படுகின்றது என்று வரும்போது நாம் அனைவரும் செல்லக்கூடிய இடம் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உண்மையான தக்வாதாரிகள், உண்மையான மூமின்களை தவிர என்னை போன்ற ஈமானிலே குறைந்தவர்கள் செல்லக்கூடிய இடம் எங்கே? முதலாவது அரசியலை நாம் நம்புகின்றோம், அரசியல்வாதிகளை நாம் பிடிக்க ஆரம்பிக்கின்றோம், அங்கே ஜனாதிபதிக்கு நாம் எம்முடைய மகஜரை நாம் கையளிப்போம், எம்முடைய மந்திரி இடத்திலே சொல்வோம் அவர்கள் எம்முடைய பாதுகாப்புக்கு உறுதி அளிப்பார்களே, ஆனால் நாம் அதை நூற்றுக்கு நூறு நம்ப ஆரம்பிக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மை பாதுகாப்பதோ எம்முடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிப்பதோ அரசாங்கங்களோ அரசியல்வாதிகளோ அல்ல, எம்மை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ், அவன்தான் எமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன். அவனை தவிர எமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய எவருமே இந்த உலகத்திலேயோ மறு உலகத்திலேயோ கிடையாது. அல்லாஹ் எமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன், எமக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், எம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். இந்த நம்பிக்கை எம்முடைய உள்ளத்திலே வருமாக இருந்தால் அந்த அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஷரியத் எம்முடைய பாதுகாப்புக்கு, எம்முடைய பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வுகளை சொல்லித் தருகின்றதோ அந்த தீர்வுகளை எம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவது எமக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது பார்க்க வேண்டும், எம்முடைய மூதாதையர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய உலக வாழ்க்கையிலே எவ்வளவோ நிம்மதி இருந்தது, எவ்வளவோ சந்தோஷம் இருந்தது, கலகலப்பான வாழ்க்கையிலே இருந்தார்கள், ஜனாதிபதியாக இருந்தார்கள், சொத்துக்காரர்களாக இருந்தார்கள், ஏழைகளாக இருந்தார்கள், ஆனால் முழுமையான பாதுகாப்பு இருந்தது, முழுமையான சமாதானம் இருந்தது, நிம்மதியான வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் நாம் அவர்களுடைய வழித்தோன்றலிலே வந்த அதே போன்ற முஸ்லிம்கள் தான், ஆனால் எமக்கு அந்த பாதுகாப்பு இன்மை, நிம்மதியற்ற வாழ்க்கை இன்று எம்முடைய காலத்திலே ஏன் உருவாகியிருக்கிறது? இதற்குரிய காரணம் ஒரே ஒரு காரணம் எமக்கு சொல்லலாம், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகி விட்டோமா, அல்லது எம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த சோதனையை தந்திருக்கின்றாரா என்ற கேள்விகளுக்கு நாமே எமக்கு பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய கோபமாக இருந்தால், அவன் எம்முடன் கோபித்துக் கொள்வானாக இருந்தால், அவனுடைய கோபத்தில் இருந்து யாராலும் தப்ப முடியாது, எவரையும் எம்மால் பாதுகாக்கவும் முடியாது. எம்மை விட மிகப்பெரிய பலசாலிகள் இதற்கு முன்னால் தோன்றினார்கள். அல்லாஹ்வுடைய கோப பார்வை அவர்களுக்கு இறங்கியது, அவர்களால் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. அல்லாஹ் அவர்களுடைய பலத்தை பற்றி கூறும் போது அந்த ஆத் சமூது கூட்டத்தினரை பற்றி குறிப்பிடும் போது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவர்களை போன்று சக்தி உள்ளவர்களை, அவர்களை போன்றவர்களை இந்த ஊர்களிலே நாம் இதற்கு முன்னால் அவர்களை போன்றவர்கள் படைக்கப்பட்டிருக்கவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தஃப்ஸீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவருடைய காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார், கிட்டத்தட்ட உலகத்திலே 1000 வருடங்கள் வாழ்ந்து 2000 திருமணங்கள் முடித்து 4000 குழந்தைகளை பெற்றவர்களும் கூட அந்த காலத்திலே இருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தன்னுடைய தண்டனையின் மூலமாக தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி அங்கே தரித்து விழுந்த ஈந்த மரங்களை போன்று அவர்களை அல்லாஹ் ஆக்கி காட்டினான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலைக்குரிய காரணம் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் மூலமாக அதற்குரிய வழிமுறையையும் எமக்கு காட்டி தந்திருக்கின்றான். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இன்ன ஸதகத, நாம் கொடுக்கக்கூடிய சதகா, நாம் செய்யக்கூடிய தான தர்மம், இந்த தான தர்மம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய கோபம் என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பை அணைக்க வல்லதே, அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒரு கருப்பொருள் தான், ஒரு கருவியாக இந்த சதகா விளங்குகின்றது என்பதை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் இந்த சதகாவை ஒரு கருப்பொருளாக எமக்கு தந்திருக்கின்றான். எனவே இந்த சதகா என்று சொல்வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த அளவு ஆதிக்கம் செலுத்துகின்றது என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையின் திசையை எந்த அளவுக்கு திருப்புகின்றது என்று சொன்னால், உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பின்மையாக இருக்கும் என்று சொன்னால், இந்த சதகா அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை எடுத்துக் கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு நோய்கள் ஏற்பட்டு விட்டது, அந்த நோய்க்குரிய மருந்துகள் நாம் தற்காலத்திலே எடுக்கும் மருந்துதான் அதற்குரிய மருந்து, அதை தவிர வேறு மருந்து எமக்கு கிடையாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நோய்களை இல்லாமலாக்கக்கூடிய சக்தியையும் அல்லாஹ் இந்த சதகாவுக்கு கொடுத்திருக்கின்றான். ஏன், எம்முடைய உயிராபத்தில் இருந்து எம்மை பாதுகாக்கக்கூடியதும் இந்த சதகா தான். இந்த சதகா இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் மரணித்த கபருக்கு சென்றதற்கு பின்னால் அந்த கபரிலே இந்த மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றது இந்த சதகா. அங்கே மஹ்ஷருடைய மைதானத்திலே இவனுக்கு அர்ஷுடைய நிழலை எடுத்துக் கொடுப்பதும் இந்த சதகா தான். நரகவாதி என்று அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட மனிதனை கூட ஒரு சுவர்க்கவாதியாக மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் இந்த சதகாவுக்கு கொடுத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமலைத்தான் அல்லாஹ் எமக்கு இந்த சதகாவை, ஒரு அமலான எமக்கு இந்த சதகாவை கொடுத்திருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சதகாவுடைய அடிப்படையை வைத்து நாம் எம்முடைய வாழ்க்கையை நோக்கும் போது எம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் இந்த சதகாவின் மூலமாக தீர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை எந்த காலத்திலும் பொய்யாகக்கூடியதல்ல. இந்த சதகாவினுடைய நன்மையை, இந்த சதகாவினுடைய சக்தியை உணர்ந்த சஹாபாக்கள் தான் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் முழுமையாக சதகா செய்வதற்கு முன்வந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எதிர்நோக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளிலே இன்னும் ஒரு பிரச்சனை தான், எமக்கு ஏற்படக்கூடிய நோய். அந்த நோயை பார்க்கும் போதே ஒவ்வொரு மனிதரும் நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கின்றான், நோய்க்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்துக் கொண்டே இருக்கின்றான். நோய் நோய் என்று செலவழித்து முடித்ததற்கு பின்னால் அடுத்த கட்டமாக என்ன செய்கின்றான், எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாமோ என்று அங்கே போய் அவர்கள் சூனியத்தை வெட்டுவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகின்றார்கள். அதிகமான மக்கள் அதற்கு போய் தங்களுடைய பணங்களை எல்லாம் இழந்து தவிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அஸ்ஸதகத்து ஹத்துல் பலா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மம் இருக்கிறது, நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகா இருக்கிறது, உங்களுடைய பலாய் முசீபத்துகளை உங்களை விட்டு அகற்றுவதற்கு சக்தி வாய்ந்தது என்ற கருத்தை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த மருந்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோமோ, எந்த மருந்துகளை எடுப்பதும் சுன்னத்து என்று சொல்லுகின்றோமோ, அதே சுன்னத்தை காட்டிய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த சதகாவை பற்றியும் எமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இந்த சதகாவின் மூலமாக எம்முடைய எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வும் இருக்கின்றது என்ற கருத்தையும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து எம்மை பாதுகாக்கவும் எம்முடைய நோய்களில் இருந்து எம்மை பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் எமக்கு தந்த சாதனம் தான் இந்த சதகாவாக இருக்கின்றது. அதற்கு அடுத்த கட்டமாக எமக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் பாதுகாப்பு என்பது. இன்றைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆலிம்கள் சில இஸ்லாமிய நாடுகள் என்ற பெயர் இருக்கிறது, அங்கே சரியத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிம் கூட இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சிறிய முஸ்லிம் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியாது, ஒரு மதரசா கூட இல்லாத சில நாடுகளும் இருக்கின்றது. அங்கே ஒரு ஆலிம் ஒரு பிள்ளைக்கு ஓதிக் கொடுக்கின்றார் என்ற செய்தி கிடைத்ததுதான் தாமதம். அங்கே அரசாங்கத்தினால் அந்த ஆலிம் கைது செய்யப்படுகின்றார். ஒரு பெண்மணி தன்னுடைய உடலை மறைத்து செல்லுகின்றாள் என்று சொன்னால் நடு சந்தியிலே அவளுடைய மானம் பறிக்கப்படுகின்றது, அல்லது அவள் கொலை செய்யப்படுகின்றார்கள். சிறியவர்கள் பெரியவர்கள், ஆண்கள் பெண்கள், ஆளுங்கள் பாமரர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இன்றி பாதுகாப்பின்மை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எம்முடைய நாட்டிலே பாதுகாப்பு ஓரளவு இருந்தாலும் கூட ஏனைய நாடுகளிலே பாதுகாப்பு என்பதே கிடையாது. எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் மிகப்பெரிய அச்சத்துக்கு மத்தியிலே இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அச்சமான சூழலிலும் கூட எமக்கு பாதுகாப்பை எடுத்து தருவதற்கு அல்லாஹ் எமக்கு கொடுத்த ஒரு சாதாரண ஒரு மிக உயர்ந்த ஒரு அமல் தான் இந்த சதகாவாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு இது பாதுகாப்பு எடுத்து தருகின்றது என்றால் கோடிக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே நாம் சதகா கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உள்ளத்திலே வர வேண்டியது முதலாவது நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா, சரியத்தை எமக்கு சொல்லித் தருகின்றதா, அது நிச்சயமாக நிறைவேறும் என்ற அந்த ஈமானிய நம்பிக்கை எமக்கு தேவை. அந்த ஈமானுக்கான முயற்சியை நாம் முதலாவது செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை வந்ததற்கு பின்னால் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் இந்த சதகா தான். கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஹ்மத் திருமிதியிலே வரக்கூடிய ரிவாயத், மா மின் முஸ்லிமின் கஸா முஸ்லிமன் தௌபா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமான மனிதருக்கு ஒரு ஆடை அணிவிக்கின்றார், ஒரு ஆடையை வாங்கி கொடுக்கின்றார். எத்தனையோ பிள்ளைகள் அவர்களுடைய கலாசாலைக்கு செல்வதற்கு ஆடை இல்லாத நிலைமையிலே இருக்கின்றார்கள். பெருநாளுடைய தினத்திலே ஆடையின்றி அழக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பிள்ளைக்கு மூன்று ஆடைகள் வாங்குகின்றோம், ஒரு ஆடையை நாம் சதகா செய்கின்றோம். அல்லாஹ்வுக்காக ஒரு ஆடையை வாங்கி ஒரு முஸ்லிமுக்கு நாம் கொடுத்து விடுகின்றோம். அது எப்படிப்பட்ட ஒரு ஆடையாக இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு ஆடையை நாம் அவருக்கு அணிவிப்போம் என்று சொன்னால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இல்லா கான ஃபீ ஹிப்லின் மின் அல்லாஹ் மா தாம அலைஹி மின்ஹு ஹிர்கா. அந்த ஆடையை சதகா செய்த அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு கீழால் வந்து விடுகின்றார். எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றான் என்று சொன்னால், அந்த சதகா செய்யப்பட்ட மனிதனிடத்திலே இந்த ஆடை முழுமையாக இருக்க தேவையில்லை, இந்த ஆடையினுடைய ஒரு பகுதி ஒரு துண்டை அந்த மனிதன் பாவிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் சதகா செய்த மனிதனை தன்னுடைய பாதுகாப்பிலே எடுத்துக் கொள்ளுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, பாதுகாப்பு என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு தான் பாதுகாப்பு. ஒரு ஆடைக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாதுகாப்பை எமக்கு கொடுக்கின்றான் என்று சொன்னால், நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சதகாக்களின் மூலமாக எமக்கும் எம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை அல்லாஹ் அளிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, செலவழிப்பதற்கு கஞ்சித்தனம் படுகின்றோமா, எம்முடைய பொருளாதாரத்திலே நாம் குறைந்து விடுவோம் என்ற அச்சம் உருவாக்கும் பாகல்லா, எந்த அளவுக்கு நாம் எம்முடைய பணத்தையும் எம்முடைய சொத்து சுகங்களையும் நாம் சேமிக்க ஆரம்பிக்கின்றோமோ, சேவிங் பண்ண ஆரம்பிக்கின்றோமோ, அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு முசீபத்து இறங்கிக் கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹ்வுக்காக அழகிய முறையிலே செலவழிக்கக்கூடிய மனிதனுக்கும் அதே போன்று செலவழிக்காமல் சேமித்து வைக்கக்கூடிய இந்த இரு மனிதர்களுக்கும் உலகத்திலேயே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றி குறிப்பிடும் போது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாத், ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அடியார்கள் காலையை அடைகின்றார்கள், இல்லா பீஹி மலகானி என்றான், இரண்டு மலக்குமார்கள் அங்கே வானிலிருந்து வருகை தருகின்றார்கள். அந்த இரு மலக்குகளிலும் ஒருவர் கூறுகின்றார், அல்லாஹும்மா தி முன்ஃபிகன் கலபா, யா அல்லாஹ், செலவழிக்க கூடியவர்களுக்கு நீ இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பாயாக, அவருக்கு பின்னால் அவருடைய பொருளாதாரத்திலே இன்னும் நீ அதிகத்தை கொடுப்பாயாக என்று ஒரு மலக்கு துஆ செய்கின்றார். வயகூலுல் ஆகர், மற்ற மலக்கு துஆ செய்கின்றார், அல்லாஹும்மா தி முன்ஃபி கண்டலிபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் செலவழிக்காமல் அங்கே கட்டுக்கட்டாக சேமித்து வைக்கின்றார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்திற்கும் அவர்களுடைய சொத்து செல்வங்களுக்கும் அழிவை உண்டாக்குவாயாக என்று அந்த இரண்டாவது மலக்கு துஆ செய்கின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நாம் கொடுக்கின்றோமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக சதகா செய்கின்றோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே எம்முடைய உயிரையும் பாதுகாக்கின்றான், எம்முடைய சொத்துக்களை பாதுகாக்கின்றான், எம்முடைய குடும்பங்களையும் பாதுகாக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, மக்களினுடைய மாணவர்களுடைய கல்விக்காக என்று பெற்றோர்கள் அயராது பாடுபடுகின்றார்கள், என்னுடைய பிள்ளைக்கு கல்வி கிடைக்கின்றதில்லையே, உலமாக்களை நாடி துஆ செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்ற வார்த்தையை நாம் கேட்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சதகா செய்யுங்கள், சதகாவை கொடுத்ததற்கு பின்னால் ரப்பிடத்திலே கையேந்துங்கள், யா அல்லாஹ், உனக்காக நான் செய்த சதகா, இந்த சதகாவை நீ கபூல் செய்து கொள், இந்த சதகாவினுடைய பொருட்டினால் நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், என்னுடைய பிள்ளைக்கு எளிமை கொடுத்து விடு, என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வை என்று துஆ செய்து பாருங்கள். அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும் இந்த சதகாவின் மூலமாக எத்துணை விடயங்களை எம்மால் சாதிக்க முடியும் என்பது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு இறைச்சி துண்டை வைத்திருந்தார்கள். ஒரு ஏழை வந்து கேட்ட நேரத்திலே, உணவுகள் கேட்ட நேரத்திலே நபிக்காக வச்சிருந்த அந்த இறைச்சி துண்டை அவர்கள் மறைத்து விட்டு இல்லை என்று கூறிவிட்டார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் அதனை பார்த்தபோது வெள்ளை நிற கல்லாக மாறியிருந்தது. காரணம் கேட்கப்பட்டது, நபியவர்கள் கேட்டார்கள், இப்பொழுது வந்த மிஸ்கின் என்ன கேட்டார், உணவு கேட்டார், கொடுத்தீர்களா, இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வைத்திருந்த இறைச்சி தான் இது. நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்க மறுத்ததற்காக அல்லாஹ் அதனை கல்லாக மாற்றிவிட்டான் என்று. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு நாம் எந்த அளவுக்கு செலவழிக்காமல் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் எமக்கு நன்மை இருக்கிறது. எந்த அளவுக்கு செலவழிக்கின்றோமோ, எந்த அளவுக்கு சதகாக்களை கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் எமக்கு பாதுகாப்பும் இருக்கின்றது. இது உலகத்திலே மட்டுமல்ல, கயாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதருக்கு இந்த சதகா அவர் கபரிலிருந்து எழுப்பப்பட்டதிலிருந்து சுவர்க்கம் செல்லும் வரையிலே அந்த மனிதருக்கு இந்த சதகா உதவி செய்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு கட்டத்திலேயும் அந்த சதகா இந்த மனிதனுக்கு பின்னால் சென்று கொண்டேதான் இருக்கிறது, இந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கின்றது. அங்கே மஹ்ஷருடைய மைதானத்தின் ஆரம்ப கட்டம் என்ன, அங்கே வெயிலிலே மக்கள் நிற்கக்கூடிய நிலைமைதான் முதலாவது நிலைமை. அந்த அகோரம் தாங்க முடியாத அழுவார்கள், நபிமார்களிடத்திலே ஓடுவார்கள். அந்த நேரத்திலே ஒரு மூமினுடைய நிழல் என்பதை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இன்ன வைலல் மூமினி யௌமல் கியாமத்தி ஸதகா, ஒரு மூமினுக்கு அந்த கியாமத்துடைய நாளையிலே நிழல் என்பது அவனுடைய இந்த சதகா தான். சதகா இவனுக்கு நிழலை தேடி கொடுக்கும். இன்னமரிடத்திலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், சபஅத்துன் யுஸல்லுஹுமுல்லாஹு தஹ்த ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, அவனுடைய நிழல் அல்லாஹ்வுடைய நிழலை இதுல எந்த நிழலுமே இல்லாத அந்த கயாமத்துடைய நாளையிலே ஒரு ஏழு பேர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான், தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுக்கின்றான். அதிலே ஒருவர் தான் மறைமுகமாக அல்லாஹ்வுக்காக என்று அவர் அங்கே காட்டித் தெரியாமல் ரகசியமாக செய்த அந்த சதகா ஹத்தாலா தஅலம ஷிமாலுஹுமா துன்ஃபிகு பியமீனி, தன்னுடைய வலக்கரம் செய்த சதகாவை இடக்கரம் அறியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மறைமுகமாக சதகா செய்தார். இவ்வாறு சதகா செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் அந்த அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த கயாமத்து நாளினுடைய அகோரங்களை பற்றி நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்திலே எமக்கு நிழல் எடுத்து தரக்கூடியதும் இந்த சதகா தான். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு பெரிய அளவில் சதகா தேவையில்லை. ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுத்தாகிலும் எமக்கு நரகிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்ள முடியும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இத்தகுன்னார வலவு விஷத்திசம்ரா, ஒரு ஈட்டம் பலத்தினுடைய கீற்றை கொடுத்தேனும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே சதகாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சுட்டிக்காட்டியிருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சதகாவினுடைய மகிமையை நாம் ஹதீஸினுடைய கிரந்தங்களை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், ஹதீஸ்களை எமக்கு கொண்டு வருகின்றார்கள். தயாமத்துடைய நாளையிலே, தயாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதன் கொடுத்த ஒரு கிளாஸ் தண்ணீர், ஒரு மிடர் தண்ணீர் சதகாவாக செய்ததற்கு அவருக்கு கிடைக்கும் கூலியை பற்றிய ஹதீஸை எழுதும் போது அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், தயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் முழு மக்களையும் இரண்டு அணியினர்களாக அல்லாஹ் அணிவகுப்பான். ஒரு கூட்டத்தினர் சுவனவாதிகளாகவும் மறு கூட்டத்தினர் நரகவாதிகளாக இருப்பார்கள். நரகத்திற்கென்று முடிவு செய்யப்பட்டவர்கள் அங்கே நரகத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் போது சுவர்க்கத்திற்கு செல்வதற்காக வேண்டி தயார் நிலையிலே இருக்கும் ஒரு சுவர்க்கவாதி அந்த நரகத்தினுடைய தப்புகளிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து இந்த தப்பிலிருந்து அங்கே ஓடி செல்வார். அங்கே சென்று அந்த ஒரு நரகவாதியினுடைய கையை பிடித்து கேட்பார், உங்களுக்கு என்னை தெரியுமா என்று அந்த சுவர்க்கவாதி கேட்பார். நரகவாதி சொல்லுவார், எனக்கு தெரியாது, உங்களை யார் என்று தெரியாது. அந்த நேரத்தில் அந்த சுவர்க்கவாதி கூறுவார், நான் தான் இந்த பாலைவனத்திலே தண்ணீர் தாகத்திலே இருந்த நேரத்திலே எனக்கு நீர் பருக தந்தீர்களே, அந்த நான் அந்த மனிதன் தான். நான் உங்களிடத்திலிருந்து ஒரு மிடர் தண்ணீரை, ஒரு கிளாஸ் நீரை அருந்திய அந்த மனிதன் தான் நான் என்று சொன்ன போது அந்த நரகவாதியும் தான் யாருக்கு தண்ணீர் கொடுத்தாரோ அந்த சுவர்க்கவாதியை அடையாளம் கண்டுகொள்வார். அவருடைய சுவர்க்கவாதி அந்த நரகவாதியினுடைய கையை பிடித்துக் கொண்டு அல்லாஹ் இடத்திலே செல்வார், யா அல்லாஹ் இந்த இடத்திலே எனக்கு ஒரு மிடர், அதாவது ஒரு கிளாஸ் தண்ணீர் எனக்கு குடிக்க தந்தார் யா அல்லாஹ், ஒரு பாத்திரத்திலே நீர் அருந்த தந்தார் யா அல்லாஹ், இவரையும் நீ நரகத்திற்கு அனுப்ப போகின்றாயா என்று கேட்டபோது அல்லாஹ் கூறுவான், சரி அவனை நீ என்ன செய்ய வேண்டுமோ நீ செய்து கொள் என்றால் தான் அந்த சுவர்க்கவாதிக்கு அனுமதி கொடுக்கும் போது கொடுத்த அந்த ஒரு சதகாவின் மூலம் அந்த சுவர்க்கவாதி அந்த நரகவாதியை சுவர்க்கத்துக்கு கொண்டு போவார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய பார்வையிலே அது பெருமையாக விளங்குகின்றது இல்லை, ஆனால் அந்த சஹாபாக்கள் அந்த சதகாவினுடைய பெருமதியை விளங்கியதன் காரணமாக அவர்களுடைய எல்லா விடயங்களையும் இந்த சதகாவின் மூலமாக சாதிக்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சதகா கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் அந்த பனூ இஸ்ராயிலுடைய காலத்திலே நடந்த அந்த சம்பவங்கள் செலவழிப்பதன் மூலம் சதகா செய்வதன் மூலமாக குருடருக்கு, அதே போன்று தலையிலே முடி இல்லாதவர், அதே போன்று செவிலருக்கு, இந்த மூன்று பேருக்கும் நடந்த சம்பவங்களை கேட்ட அந்த சஹாபாக்கள் அந்த குகையிலே ஒளித்துக் கொண்டிருந்த, அந்த குகையிலே தங்கி குகைக்குள்ளே மாட்டிக்கொண்ட அந்த மனிதர்களுடைய சம்பவங்கள் போன்ற இந்த சதகா சம்பந்தப்பட்டவாறே இந்த சதகா சம்பந்தப்பட்ட ஏராளமான ஹதீஸ்களை கேட்ட அந்த சஹாபாக்கள் இந்த சதகா என்ற ஆயுதத்தை தங்களுடைய கைகளில் இருந்து அவர்கள் இறக்கிவிடவில்லை. இதனால் தான் பார்க்கின்றோம் ஜனாதிபதியாக இருந்த அந்த சஹாபாக்கள் பெரும் கோட்டைகளுக்குள் மறைந்திருக்கவில்லை. அந்நிய அரசர்களுக்கு முன்னால் செல்வதற்கு அவர்கள் அஞ்சவும் இல்லை. தன்னந்தனியே அரசர்களுடைய மாளிகைக்கு சென்று கலிமாவை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றான். ஜனாதிபதி மர நிழலின் கீழால் அங்கே உறங்க ஆரம்பிக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்கின்றான். எம்முடைய ஜனாதிபதி, எம்முடைய இந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அவர்களுக்கே அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்றால் அவர்கள் எங்கே எமக்கு பாதுகாப்பு கொடுப்பது? கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத் திறங்குகின்றது. சதகா சம்பந்தமாக தாராளமாக கொடுத்த ஆரம்பிக்கின்றார்கள். ஒரு தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கின்றான். அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் இருக்கின்றீர்கள்? அவைகளை நாம் அவருக்கு பன்மடங்காக ஆக்கி தருகின்றோம் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்றது. ஓடி வருகின்றார்கள். அபு தர்தா என்று சொல்லக்கூடிய சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் தஆலா கடன் கேட்கின்றானா? அல்ல, யுரீது மின்னல் கர்ல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் கடன் கேட்கின்றானா? அல்லாஹ் கடன் கேட்கவில்லை. அவன் கொடுத்ததை அவனுக்காக யார் தர்மம் செய்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் அங்கே உற்று நோக்குகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், கால நஹம், ஆம், அல்லாஹ் அழகிய கடனை விரும்புகின்றான் என்று கூறியதும் அந்த அபு தஹ்தா சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி உரீது யதக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கையை நீட்டுங்கள், உங்களுடைய கையை நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கையை நீட்ட சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் அபு தஹ்தா சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்னி கத் அக்ரத்து ரப்பி அஸ்ஸ வஜல்ல ஹாயதி, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்னுடைய தோட்டத்தை நான் சதகா செய்து விட்டேன், என்னுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு நான் கடனாக கொடுத்து விட்டேன் என்று கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அந்த தோட்டத்தை பற்றி விவரிக்கும் போது கூறுகின்றார், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தோட்டம் இருக்கின்றது என்றால், வஹாயது லஹு ஃபீ சப்உ மிஅத் நஹ்லா, அவர் சதகா செய்த அந்த தோட்டம் இருக்கிறதே 600 பேரீத்த மரங்களை கொண்ட ஒரு தோட்டமாக அந்த தோட்டம் இருந்தது. எம்முடைய காலத்திலே நாம் பூமரத்தை நாட்டிவிட்டு 600 பூமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அல்ல, அந்த ஒரு ஈட்ட மரம் என்பது அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஓட்டி செல்லக்கூடிய பிரதான பொருளாதாரம் அந்த ஈட்ட மரமாகத்தான் இருந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய தென்னை மரத்தை போன்றும் அல்ல, அவர்களுடைய அந்த வருடத்தினுடைய முழு லாபத்தையும் அல்லாஹ் அந்த ஈட்ட மரங்களின் மூலமாக கொடுப்பான், ஒட்டகங்களின் மூலமாக கொடுப்பான். இப்படிப்பட்ட சஹாபாக்களும் இருந்தார்கள். 600 பேரித்த மரம் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தானியினுடைய நீட்டம் என்ன, அகலம் என்ன, அதனுடைய ஏக்கர் கணக்கில் எவ்வளவு பெரிதாக இருக்கும், அவ்வளவு பெரிய தோட்டத்தை அந்த சஹாபாக்கள் எதற்காக கொடுத்தார்கள்? இந்த சதகாவினுடைய மகிமையை விளங்கியதனால் கொடுத்தார்கள். இன்னும் ஒரு சஹாபி அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றார், என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். உங்களுக்கு மிகவும் விருப்பமானதை நீங்கள் சதகா செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்கியதும் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஓடி வந்து எவ்வாறு அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை சதகா செய்தார்களோ அதே போன்றுதான் அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய பேரித்தம்பர தோட்டத்தை சதகா செய்தவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு பின்னால் அங்கே ஓடி வந்து அங்கேதான் அவருடைய குடும்பம் வசித்து வந்தார்கள். அந்த தோட்டத்தில் தான் இவருடைய குடும்பமும் இருந்தது. வந்து சொன்னார்கள், யா உம்மு தஹ்தா, தோட்டத்துக்கு வெளியே இருந்து கூப்பிட்டார்கள், என்னுடைய மனைவி உம்மு தஹ்தாவே. சொன்னால் அந்த மனைவி, லப்பைக், லப்பைக், என்னுடைய கணவரை நான் இதோ ஆஜராகிவிட்டேன், அந்த நேரத்திலே அபுஜஹ்தா சொன்னார்கள், இந்த தோட்டத்திலிருந்து நீ வெளியாகிவிடு, நான் அல்லாஹுக்காக இதனை கடனாக கொடுத்து விட்டேன், அல்லாஹுடைய பாதையிலே சதகா செய்து விட்டேன் என்று அந்த அபுஜஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தன்னுடைய குடும்பத்தை வெளியே எடுத்தார்களே. இதே போன்று இந்த அபுதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த குர்ஆனுடைய லந்தனாலுல் பிர்ர என்ற ஆயத்தை அடங்கியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த ராவி கூறுகின்றார், அந்த தோட்டம் எப்படிப்பட்டது என்றால், அபு தல்ஹா எப்படிப்பட்டவர் என்றால், அன்சாரிகளிலே ஈட்ட மரங்களின் மூலமாக பெரும் ஒரு வசதி படைத்தவராகத்தான் அந்த அபு தல்ஹா இருந்தார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோட்டம், என்னுடைய சொத்துக்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானது இந்த தோட்டம் தான், பைரூஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோட்டம் தான் யா ரசூலல்லாஹ். எனவே நான் இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக சதகா செய்து விட்டேன் என்று அந்த தோட்டத்தையும் கூட முழுமையாக சதகா செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தோட்டம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அழகிய நிழல்கள் கொடுக்கும் மரங்களும் அங்கே நீர் சுனைகளும் இன்பமான காற்றும் வரக்கூடிய ஒரு தோட்டமாக அந்த தோட்டம் இருந்தது. கிபிலாவுக்கு முன்னிலையிலே இருந்த தோட்டம் தான் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த தோட்டத்திலே ஓய்வெடுக்க செல்வார்கள். அந்த அளவுக்கு மிகவும் இன்பகரமான அந்த தோட்டத்தை அல்லாஹுக்காக ஏழைகளுக்காக வக்ஃப் செய்து விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவு அந்த சஹாபாக்கள் சதகா செய்தார்கள் என்றால் அந்த சதகாவிற்குள்ளே எந்த அளவு மிகப்பெரிய ஒரு மர்மம் மறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஏழைகளாக இருக்கின்றோம், எம்மிடத்திலே வசதி இல்லையே, ஹாஜியார்மார் மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், இவர்கள் தானே சதகா செய்ய வேண்டும், அவர்கள் தானே எங்களுக்கு தரணும், நாங்கள் கொடுக்கறதா, நாங்கள் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, கிட்ட ஒரு ரூபா இருக்குது, அஞ்சு ரூபா இருக்கு, பத்து ரூபா இருக்கு, இதுதானே எங்களுக்கு இருக்கு, நாங்க என்ன சதகா கொடுக்கறது, இப்படி நாங்க யோசிக்க தேவையில்லை. இதே போன்ற கேள்விகளை சஹாபாக்களுடைய காலத்திலேயே கேட்கப்பட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார், வந்து கூறுகின்றார், ஸஹப்தும் யா அஸ்ஹாபல் அம்வால், ஸஹப்தும் யா அஸ்ஹாபல் அம்வால், தத்ஸத்தகூன் பணமுடையவர்களே, செல்வந்தர்களே, நீங்க அழகான முறையில சதகா செய்வீங்க, நீங்க அதிகமான அடிமைகளை பணம் கொடுத்து வாங்கி அவர்களை உரிமை விடுகின்றீர்கள், அதிகமாக ஹஜ்ஜுக்கு போகின்றீர்கள், அதிகமாக செலவழித்து நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளுகின்றீர்களே என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கூறுகின்றார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கின்றார், வஇன்னகும் லதுக்பிதூனனா, என்ன எங்களை பார்த்து உங்களுக்கு பொறாமையா இருக்குதா, நாங்க செய்த சதக்காவை பார்த்து பொறாமப்படுறீங்களா, நாங்க செய்த ஹஜ்ஜ பார்த்து பொறாமப்படுறீங்களா, நாங்க செய்த செலவை பார்த்து பொறாமையாக இருக்கிறதா உங்களுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வந்த மனிதர் கூறுகின்றார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், ஆம் நாம் இன்னாலும், ஆம் நிச்சயமாக நாங்க உங்களை பார்த்து பொறாமப்படத்தான் செய்யறோம், இவ்வளவு நன்மை செய்றீங்களே பணத்தை வச்சு. அந்த நேரம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லதிர்ஹமுன் யுன்ஃபிகுஹு அஹதும் மின் ஜுஹ்தின், மிகவும் கஷ்டப்பட்டு நாட்டாம தொழிலா, பொட்டி கடையா, மற்றவர்கிட்ட கூலி வேலை செய்யறீங்களா, நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச அந்த பணத்திலிருந்து நீங்கள் ஒரு திருகம் ஒரு வெள்ளிக்காசு நீங்கள் சதகா செய்கின்றீர்களே, இது எந்த அளவு சிறந்தது தெரியுமா, சொன்னார்கள், மிகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்கள், வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய நாங்கள் செய்யக்கூடிய பத்தாயிரம் வெள்ளிக்காசுகளை விட நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திருகம் ஒரு ரூபா என்பது அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழைகள் கொடுக்கும் ஒரு ரூபாயும் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கும் 10,000 ரூபாயை விட அந்த 1 ரூபாய் சிறந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சதகா செய்ய முடியும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த சதகாவின் மூலமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தினுடைய பாதுகாப்பு சதகாவின் மூலம் செய்ய வேண்டும். கணவனும் மனைவியும் சேர்ந்து சதகா செய்யுங்கள். பிள்ளைகளும் குடும்பமும் சேர்ந்து சதகா செய்யுங்கள். சதகா செய்ததற்கு பின்னாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கின்றதென்றால், ஒன்று, நீங்கள் ஒரு முஃமினாக இருப்பீர்கள், அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக அந்த பிரச்சனையை தருகின்றான். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்திலே சதகாவை பற்றிய சந்தேகம் இருக்கின்றது. எனவேதான் அந்த சதகா உங்களுக்கு வேலை செய்கின்றது இல்லை என்று அர்த்தம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய நோய்கள், எம்முடைய பாதுகாப்பு, எம்முடைய குடும்ப பிரச்சனை, கல்வி பிரச்சனை என்ற அத்துணை பிரச்சனைகளிலிருந்தும் எம்மை விடுவிக்க கூடியது இந்த சதகா தான். எனவே ரப்பல்லாஹ் இந்த சதகாவின் மூலமாக எம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ், சதகா செய்யக்கூடிய மக்களாக எம்மை ஆக்குவாயாக. கஞ்சர்களாக எம்மை ஆக்காமல் இருப்பாயாக. கஞ்சத்தனத்தை விட்டும் எம்மை பாதுகாப்பாயாக. உனக்காக அதிகம் அதிகம் சதகா செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. முழு உலகத்திலேயும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாயாக. உலமாக்களை பாதுகாப்பாயாக. தாயிகளை பாதுகாப்பாயாக. எம்முடைய ஊரை பாதுகாப்பாயாக. எம்முடைய ஊர் மக்களை பாதுகாப்பாயாக. எம்முடைய மதரசாக்களை பாதுகாப்பாயாக. பள்ளி வாயல்களை பாதுகாப்பாயாக. எம்முடைய ஹலாலான ஆஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக. வயது வந்த பெண்களுக்கு சாலையான கணவன்மாரை கொடுப்பாயாக. வயது வந்த ஆண்களுக்கு சாலையான மனைவிமார்களை கொடுப்பாயாக. திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயாக. எம்முடைய எல்லா துஆக்களையும் கபூல் செய்வாயாக. ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
اللهم بارك على محمد اللهم صل على محمد اللهم بارك على محمد